கள்ள மனத்தின் கோடியில் தென்னிந்திய நட்சத்திரங்களின் அலட்டலில்லாத கலக்கலான போட்டி. கள்ள மனத்தின் கோடியில் தயாரிப்பு காஸ்ட்ரோ.
எல்லோருடைய பாடசாலை காலங்களையும் அதில் உள்ள காதலையும் அழகாக ஞாபகப்படுத்திய திரைப்படம் 96 திரைப்படம். அதிலும் அந்த திரைப்படத்தில் உள்ள பாடல்கள் அனைத்தும் எல்லோராலும் கொண்டாடப்பட்டது. அந்த திரைப்படத்தில் உள்ள காதலையும் அதன் ஆழத்தையும் இன்னும் நெருக்கமாக தன்னுடைய வரிகள் மூலம் ரசிக்க வைத்த பாடலாசிரியர் கார்த்திக் நேதா இன்று உங்களை சந்திக்கின்றார். வணக்கம் கார்த்திக் நேதா.
வணக்கம் காஸ்ட்ரோ. வணக்கம் சூரியன்.
96 திரைப்படத்துக்கு பின்புதான் உங்களை அதிகமாக நாங்கள் அறிந்து கொண்டோம். அதற்கு முன்பு உங்களுடைய சினிமா வாழ்க்கை எப்படி ஆரம்பிச்சது?
96 முன்னாடி நான் வந்து சேலம் மாவட்டத்துல சின்னனூர்னு ஒரு கிராமத்துல பிறந்தேன். அந்த கிராமம் எனக்கு நிறைய சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் தான் இப்ப பாடலாகவும் கவிதைகளாகவும் அடுத்து என்னோட நாவலாகவும் பெருமை சார்ந்துகிட்டு இருக்க எழுத்து மூலமா. 10ஆம் வகுப்பு படிக்கும் போது நான் முடிவு பண்ணது சினிமா துறைக்கு போகணும், பாடல் எழுதணும் அப்படிங்கிறது. முறைப்படி தமிழ் கத்துக்கிட்டு நீ சினிமா குள்ள போன்னு சொல்லிட்டு எங்க அப்பா அம்மாவோட அறிவுறுத்தலின் பேர்ல சென்னையிடம் வந்து படிச்சுட்டு இருக்கும் போது வாய்ப்புகளையும் தேடி அப்படியே என்னோட முதல் பாடல் அமைஞ்சது. தொட்டி பிரியாங்கிற திரைப்படத்துல ஒரு பாடல் முதல் முதல் வாய்ப்பு கிடைச்சது. ஒரு 5 வருட அலைதல் உழைச்சலுக்கெல்லாம் பிறகு அப்படிதான் ஆரம்பிச்சது காஸ்ட்ரோ.
திரைப்படத்துல காதலே காதலே பாடலை கேட்கின்ற போது ஆன்மீகம் சார்ந்த வார்த்தைகளை காதலோடு கலந்து எழுதியிருப்பீங்க. இது எந்த மாதிரியான கற்பனை வளம்?
ஜெயக்குமார் என்ன சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான், மெட்டு போட்டு காமிச்சார், மெட்டு கேட்டேன். இது முழுக்க முழுக்க காதல பத்தின ஒரு படம் காட்டுக்கு. நம்ம இந்த பாடல சொல்ல வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு லவ் ஆந்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் வரும். இது ஒட்டுமொத்த காதலுக்கும் காதலர்களுக்கும் ஒரு ஆந்தமா இந்த சாங் இருக்கணும். ஆனால் காதல இருக்கிற எல்லா குறைகளும் நிறைகளும் இந்த பாடலுக்குள்ள வந்து அவனுக்கு சிறப்பா இருக்கும்ங்கிறது மட்டும்தான் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. என்னோட மனசுல அவர் ஏற்றி விட்டது அதுதான். அந்த மெட்டோட மெட்டியோட 2வது பதிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்ரோஷமா மேலே ஏறும், ஒரு அலை எழுமுற மாதிரி எழும்பும் மெட்டு. திடீர்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகி லைட்டுன்னு ஒரு ஐடியா போன்ல சொன்னேன். இந்த மாதிரி காதலை வந்து ஒரு எட்டர்னிட்டி நோக்கி கொண்டு போகலாம், அது ஒரு கடவுள் தன்மையா காதலை கொண்டு போய் நிறுத்தி வச்சு பார்க்கலாம், முயற்சி பண்ணி பாக்கட்டுமான்னு கேட்டேன். தயவுசெய்து பண்ணு அவர் சொன்னார். அப்படிதான் ஆரம்பிச்சது. அந்த இறைமைக்குள்ள காதல் கலந்துருது, இறைமையை மாறி போயிடுது அப்படிங்கறத நம்ம முதல்ல பிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். அதன் பிறகுதான் எழுதவே ஆரம்பிச்சது பேரன்பு காதல் அப்படின்னு ஆரம்பிச்சோம். காதலை வந்து இறைமையை நோக்கி தள்ளி இறைமையை அதை மாற்றி விட்டுருவோம் அப்படிங்கறத அந்த பாட்டோட எசன்ஸ் இருக்கும். நீங்க முழுக்க முழு பாடல் கேட்டீங்க, ஒரு 7 நிமிஷம் அந்த பாட்டு வரும். நம்ம பாடல் பாடல் முடியும் போது இதுவும் நம்ம கடவுள் கண்டு பாடுற மாதிரிதான் இருக்கும். அவங்க காதல்ங்கிறத மறந்துடுவோம். ஒரு பிரகாரம் நீ, பிரபாவம் நீ, பிரவாகம் நீ, சிங்காரம் நீ, ஓங்காரம் நீ, ஆங்காரம் நீ, அந்தாதி அந்தாதி அந்தாதி, இப்படி இந்த பாடலை வந்து முடிச்சு வச்சிருந்தோம்.
ஒருவருடைய ஒரு நாள் வாழ்க்கையில் இருக்கின்ற எதிர்பார்ப்புகளை பாடலாக எழுதியிருப்பீங்க லைஃப் ஆஃப் ராம் பாடல் மூலமாக. இந்த பாடலை எழுதுகின்ற போது இதும் தனிப்பட்ட காரணங்கள் உங்களுக்குள்ள இருந்துச்சா?
ஒரு பாடலாசிரியரா ஒரு சிச்சுவேஷன் கேட்டு எழுதின மாதிரிலாம் இல்ல, அது முழுக்க முழுக்க என்னுடைய வாழ்க்கை பிரதிபலிக்கிற மாதிரிதான். இன்னும் சொன்னோம்னா என்னுடைய வாழ்க்கை தான் அந்த பாடல். நான் ஒரு 300-350 பாடல் எழுதியிருந்தாலுமே என்னோட மனசுக்கு ரொம்ப க்ளோஸா இந்த ஒரே ஒரு பாடல் அந்த பாட்டு தான். இயக்குனர் என்னை கூப்பிட்டு இந்த மெட்டெல்லாம் போட்டு காமிச்சிட்டு என்ன எழுத போறேன்னா, லைஃப் ஆஃப் ராம் இல்ல லைஃப் ஆஃப் கார்த்திக் நேதா தான் எழுத போறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு புரியல. நான் சொன்னேன் ஏன்னா அந்த இந்த நொடியில இந்த கணத்துல வாழ்ணுங்கிறதுல நான் முயற்சி பண்றேன். ஏன் பாத்தீங்கன்னா அந்த கதாபாத்திரம் அப்படிதான் இருக்கும். இந்த ராம் அப்படிங்கிற கதாபாத்திரம் டிராவல் போட்டோகிராஃபர். அவர் டிராவல் போட்டோகிராஃபர்ங்கிறவன் என்னன்னா என்ன சொல்றது, ஆக்சுவலா ஒரு போட்டோகிராஃபர்னாவே அந்த கணத்தை பதிவு பண்றான். ஒரு போட்டோ பிடிச்சி முடிச்சானா அந்த அந்த காற்று ஓடி போகலாம், அவனோட படத்துல அந்த காற்று அப்படியேதான் நிற்கும், அது லைவ்லயே தான் இருக்கும். அந்த கணத்துல அவன் வாழ்றான், அந்த அந்த கணத்தினுடைய வாழ்றான், அந்த கனமாகவே அவன் வாழ்றாங்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சி பேச சொன்னவன் அது கார்த்திக் லைஃப் ஆஃப் கார்த்திக் தான் சொன்னவன எனக்கு இன்னும் அதிகமா இருக்கு. சொன்ன பிறகு எனக்கு ரொம்ப பட்டுக்கிச்சு மனசுக்குள்ள, சரி இந்த பாடல் எப்படியாவது பண்ணினோம் சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சுட்டான். பாடல் இந்த நொடியில வாழணும், இந்த நொடியை முழுமையா வாழணும், வாழ்ந்து முடிக்கும் போது இந்த நொடியாவே நம்ம மாறிடணும். எனக்கு ரொம்ப நிறைவான பாடல் நான் எது வரைக்கும் எழுத முடியலன்னா இந்த பாடல் தான் நான் சொல்லுவேன்.
இந்த பாடல்ல உங்களுக்கு மிக நெருக்கமான வார்த்தைகள் என்றால் எதை சொல்லுவீங்க?
திங்களேறி காலை மேல் தூங்கும் காலமாய் பூமி மீது எடுத்தேன், போகும் போக்கில் கை கோர்த்து நானும் நடத்தேன். இதுதான் ஆக்சுவலா நான் வாழணும்னு விரும்புற ஒரு வாழ்க்கை, முடிஞ்ச வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுதான் சொல்ல முடியும் அந்த பாடல், ஒட்டுமொத்த பாடல்
திமிலேறி காலை மேல் தூங்கும் காகமாய் பூமி மீது இருப்பேன், புவி போகும் போக்கில் கை கோர்த்து நானும் நடப்பேன்.
தொடர்ந்து காதல் பாடல்களை எழுதி கொண்டிருக்கிறீங்க, இதை தவிர்த்து கானா பாடல்கள் குத்து பாடல்களை நீங்கள் எழுத மாட்டீங்களா?
எனக்கு குத்து பாடல் மேல எந்த ஒரு விருப்பமும் இல்லை, அது கொஞ்சம் அறிவுறுப்பா நான் நினைக்கிறேன். ஏன் சொன்னீங்க, குத்து பாடல் வந்து எந்த வகையுமே செய்யறது, அது எந்த ஒரு உருப்படியான காரியத்தையும் எழுதுற எனக்கோ இல்லை கேட்கிற யாருக்கும் செய்யல, அது செய்யாதுங்கிறதுல எனக்கு ஒரு நம்பிக்கை. கானா பாடல்கள் நான் எழுதியிருக்கேன், எதிர்காலத்தில் வருவாரு. எனக்கு முக்கியமா என்னன்னா, இந்த காதல் பாடல்கள் வந்து ஹிட் ஆனவொடனே அவங்க காதல் பாடலை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ லைஃப் ஆஃப் ஆன் சாங் கேட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்கிட்ட எது என் லைஃப்ல நான் தெரியிட்டு ஏதோ ஒரு வினாவுக்கான ஒரு விடை எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்கு, மனசுக்கு ரிலாக்ஸ் ஆகுது, ஒரு டெம்ப் எனக்கு கிடைச்சிருக்கு, இந்த லைஃபை அப்ரோச் பண்றதுக்கோ லீட் பண்றதுக்கோ ஏதோ ஒரு டெம்ப் அந்த பாடல் எனக்கு கொடுக்குது, அது எப்படி சொல்ல வர தெரியலன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. எனக்கு ஒரு பொறுப்பு கூடுது அந்த காதலே காதலே மாதிரியான பாடலை கேட்கும் போது, திரும்பியிருந்த காதலுக்கு சேரதான் எனக்கு போக முடியும் சொல்றாங்க. குத்து பாடலை கேட்டு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரு உருட்டுமா தெரியல. குத்து பாடலை பெரும்பாலும் ரசிக்கிற ஆடியன்ஸ் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இந்த மனிதத்துக்கு வெளியிருக்கிறவங்க தான் தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் குத்து பாடல்கிறது எந்த வகையிலுமே சேராது, அது முக்கால்வாசி என்னை பாட்டு தான் பண்படுத்துது. நம்ம ரொம்ப வருஷமா ரொம்ப காலமா தேடி இருக்கிற ஒரு வினாவுக்கான ஒரே ஒரு பாடல் ஒரு முறையில கொடுத்துட்டு போகணும்ன்றத நான் நம்புறேன். யாவுச்சி மண்டையில கிருது, யாவுச்சி மண்டையில கிருதுங்கிற பாடல் எனக்கு என்ன கொடுக்குது, அது அந்த பாடலாத்தையும் சுட்டா எடுத்துக்க வேணாம், எனக்கு எதுவுமே அது கொடுக்கல. அப்ப அந்த பாட்டு எழுத வேண்டியது
தமிழ் சினிமாவில் இப்பொழுது கதைகள் திருடப்படுவது மாதிரி உங்களுடைய பாடல் வரிகள் திருடப்பட்ட சம்பவம் ஏதும் உங்களுக்கு நடந்திருக்கா?
இருக்கு இருக்கு, நிறைய இருக்கு. அது பகிரங்கமா சொல்ல வேணாம்னு நான் நினைப்பேன். எனக்கு நடந்திருக்கு, ஒரு ரெண்டு மூணு படங்கள்ல அது நடந்திருக்கு. அது நம்ம வெளியே சொன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிடும். அது இப்ப நான் வளர இந்த நேரத்துல அது வேண்டான்னு சொன்னது நிச்சயமா, அதை நான் ஒரு கட்டத்துல நான் எடுத்து சொல்றேன், இப்ப வேண்டான்னு சொன்னது.
ஆனால் உங்களுடைய பாடல் திருடப்பட்டது உங்களுக்கு தெரியாமல் தான் நடந்தது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா?
எனக்கு தெரியாமல் நடக்கல. ஒரு படத்துக்கான பாடல் முதல்ல மிட்டு அமைக்கிறாங்க, இயக்குனர் எனக்கு கூப்பிடுறாரு. இயக்குனர் ரொம்ப பழக்கமான இயக்குனர். இப்போ ஒரு டியூன் பண்ணிருக்கோம், அந்த டியூனுக்கு வந்து நீ ட்ராக் எழுது, அவர் அப்படிதான் எனக்கு கூப்பிடுறது. ட்ராக்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும், சின்ன டம் வார்த்தைகள் கேட்டீங்கன்னா இந்த படத்துக்கான எல்லா பாடல்களும் வேற ஒரு பாடலாசிரியர் தான் எழுதுறாரு கார்த்திக். இசையமைப்பாளர் புதுசுங்கிறதுனால நீ என்ன பண்றேன்னா, சும்மா ட்ராக் போட்டு கொடுத்துருக்கீங்கன்னா நான் வந்து எழுபத்தி பாடலாசிரியர்கள் கொஞ்சம் சந்தம் மிஸ்ஸாகாம ஈஸியா வந்தோம்னு சொல்லிதான் என்னை கூப்பிட்டாங்க. அந்த பாடல்கள் நான் ட்ராக்கா எழுதின வரிகள்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த வரிகள் வந்து அந்த பாடலாசிரியர் போகுது, அந்த பெரும் கவிஞருக்கு. அவர் அந்த அந்த ட்ராக்கை கேட்டுட்டு நான் எழுதி கொடுத்த அந்த ட்ராக் வார்த்தைகள் அந்த டம்மி வார்த்தைகளையே மேலையும் கேளையும் மாத்தி போட்டு அப்படியே திருப்பி நடிச்சிருக்காரு. பிறகு ஏற்கு நான் என்னை கூப்பிட்டு பேசுறேன், நீ எழுதி கொடுத்த வார்த்தைகள் தான் மியூசிக் வந்து மெட்டுக்கு மெட்டுக்கு ஒரு உயிர் கொடுதுன்னு சொல்றாரு, என்ன பண்ணலாம் நீ சொல்லு, நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, அந்த பாட்டு நான் எழுதுறேன்னு எழுதுறேன் நான் சொன்னேன். இல்ல இந்த பாட்டு கோட்டில் வந்து நாங்க சேவ் பண்ணிட்டோம், அது இல்லாம அந்த பிராண்ட் நேம்க்காக அவர் சேர்ந்த படத்துல வேணும் பார்த்து நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுமான்னு ஏற்குமரி வந்து கேட்டாரு. எனக்கு அந்த அந்த பாடலாசிரியர் எனக்கு ஒரு பெரிய காதல் பெரும் காலமே சொல்லலாம். அப்படி ஒரு பாடலாசிரியர் அவரு நமக்கு பாதிச்சவர் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, என் பேர் போறவன் அவர் பேரை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த என்னுடைய அனுமதியும் அங்க இருந்தது. ஆனா அவர் நிறைய இடங்களில் அந்த மாதிரி செஞ்சிருக்காருங்கிறது எனக்கு பிறகுதான் தெரிய ஆரம்பிச்சது. அந்த குற்ற உணர்ச்சி யாருக்கு இருந்ததோ இல்லையோ அந்த இசையமைப்பாளர் இருந்தது. இந்த மாதிரி காட்டுமேட்டை எழுதின ஒரு வரி தமிழகம் போட்டக்கூடிய ஒரு கலைஞரோட பேர்ல வந்திருக்கு, அது பெரிய பெரிய அங்கீகாரம் கழிச்சிட்டு இருக்கு, விருதுகள் வாங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில தான் அதே படத்துல இசையமைப்பாளரோட ரெக்கமெண்டேஷன்ல நான் ஒரு பாடல் எழுதினேன். அந்த பாடல் என்னோட பேர்ல வரும்.
அது என்ன பாடல்?
அந்த பாடல் சின்ன பாடம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, போராணை போராணை பாடல் நான் அந்த படத்துல என்னோட பேர்ல வரும்.
போராணை போராணை காத்தோட கூத்தல் போல போ
வாகை சூடவா திரைப்பட பாடல்
என்ன?
கவிஞர் வைரமுத்துவை நீங்கள் மறைமுகமாக சொல்கிறீர்கள், அப்படித்தானே? உங்களுடைய வரிகளை திருடி தன்னுடைய பாடல் என்று வைரமுத்து வெளியிட்டது. வாகை சூடவா திரைப்படத்துல சரசர சார காற்று வீசும் போது அந்த பாடல் ஏற்றுக்கொள்றீங்களா? இந்த திரைப்படத்தில் உங்களுடைய பாடல் திருடப்படுகிறது, அதிலே இசையமைப்பாளர் ஜிப்ரானினுடைய பங்கும் அதிகமாக இருந்திருக்கும். இதற்கு அவர் ஒப்புதல் வழங்கினார்.
ஜிப்ரானுக்கு என்ன பண்றது, அவருக்கு வழி இல்ல. அவரோட முதல் படம் அது, அதன் பிறகுதான் மியூசிக் பண்ற எல்லா படத்துக்கும் என்ன எல்லா பாடலும் என்று சொல்லலாம். என்ன ரொம்ப பிடிச்சிருக்காரு. அதுக்கு என்ன காரணமா, அந்த ஆரம்பத்தில் அவருக்கு ஏற்பட்ட அந்த குற்ற உணர்ச்சி அந்த பாடலுக்கு வேற யாருக்கும் ஒருத்தருக்கு போயிடுச்சுங்கிற அந்த ஒரு குற்ற உணர்ச்சி அவருக்கு இன்னமும் இருக்கு.
கள்ளமனத்தின் கோடியில் தென்னிந்திய நட்சத்திரங்களின் அலட்டல் இல்லாத கலக்கலான பாட்டி. கள்ளமனத்தின் கோடியில் தயாரிப்பு காஸ்ட்ரோ.